السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. الحمدللہ والصلاۃ والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم وعلی آلہ وصحابہ اجمعین. اما بعد، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. قل جاء الحق وزهق الباطل ان الباطل کان زہوقا. صدق اللہ العظیم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையருமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர் வழி காட்டுவானாக. சென்ற நம்முடைய தொடரில் முன்வேதங்களில் முஹம்மது நபி என்று நாம் பேசி வந்தோம். அதன் தொடராக இன்று மூன்றாவது தொடர். கிறித்தவ உலகம் முஹம்மது நபியை பற்றி எங்கள் வேதம் கூறவே இல்லை என அடித்து சொல்லும் அவர்களின் வாதத்திற்கு உரிய பதிலை இன்று தெரிந்து கொள்வோம். அவர்களின் கூற்றுக்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா என அலசும்போது பல உண்மைகள் உலகுக்கு தெரிய வருகின்றன. ஒருமுறை கிறித்தவர்களின் சிம்ம சொப்பனமாக விளங்கிய அறிஞர் டாக்டர் அகமது ஜிதாத் தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் நடைபெற்ற கிறித்தவ சொற்பொழிவு ஒன்றில் கலந்து கொண்டார். அதில் ரெவரண்டு ஹைட்டன் என்ற கிறித்தவ அறிஞர் தனது உரையில் பைபிளில் கூறப்படும் முன்னறிவுகளை பலவற்றை விவரித்தார். அதில் மறு உலக வாழ்க்கை, பிற்காலத்தில் உலகில் ஏற்பட்ட பல நிகழ்வுகள், சோவியத் ரஷ்யாவின் உதயம் போன்ற பல செய்திகளை பைபிள் முன்கூட்டியே இவ்வுலகிற்கு அறிவித்து விட்டது. அது மட்டுமல்ல, போப்பாண்டவர் பற்றிய செய்தியை கூட விட்டு வைக்காது முன்கூட்டியே விவரித்துள்ளது என்றும் பேசினார். இதை திட்டவட்டமாகவும் கூறினார். அதற்கு ஆதாரமாக வெளிப்பாடு அத்தியாயம் 13 வசனம் 18 என்கிற வசனத்தையும் மேற்கோளாக குறிப்பிட்டார். இந்த சொற்பொழிவிலிருந்து டாக்டர் ஜிதாதுக்கு ஒரு வினா எழுந்தது. போப் இஸ்ரேல் பிற்கால நிகழ்ச்சிகள் பற்றி முன்னரே தெரிவித்துள்ளது என்றால் இறைவரின் இறுதி தூதர் முஹம்மது நபியை குறித்து நிச்சயமாக ஏதேனும் கூறியிருக்க வேண்டுமல்லவா? அதற்கான விடை தேடி பல கிறித்தவ சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டார். பல கிறித்தவ நூல்கள் செய்திகளையும் படித்தார். எதிலும் அவருக்கு தேடிய விடை கிடைக்கவில்லை. பல்வேறு முயற்சிகளுக்கு பின் வான் ஹெட்ரின் என்ற புகழ்மிக்க மத போதகரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் சம்மதம் கிடைத்தது. அவரது வீட்டிற்கு சென்றார். அங்கு அவரது வீட்டிலே அவர்களின் உரையாடலும் தொடங்கியது. அதில் 70 வயதான மத போதகரான அவரது மாமனாரும் கலந்து கொண்டார். முதல் கேள்வியாக இறுதி தூதர் முஹம்மது நபியை பற்றி பைபிள் என்ன கூறுகிறது என்று ஆரம்பித்தார். அது பற்றி ஒன்று குறவே இல்லையே என்று சட்டன பதில் கூறினார் வான். அடுத்து திதாத் அவர்கள் கேட்டார்கள், உங்களின் விளக்கப்படி உலக இறுதி நாள், சோவியத் ரஷ்யாவின் உதயம், ரோமன் கத்தோலிக்க போப் போன்ற அனைத்து செய்திகளையும் முன்னதாகவே அறிவித்துள்ள பைபிள் முஹம்மது நபியை பற்றி மட்டும் ஏன் ஒன்றும் அறிவிக்கவில்லை என்று தொடர்ந்து கேட்டார். அனைத்து செய்திகளையும் பைபிள் முன்னறிவித்தது உண்மைதான், ஆனால் அதில் முஹம்மது பற்றிய முன்னறிவிப்பு எதுவுமே இல்லையே என்று உறுதியாக பதிலளித்தார் வான். ஏன் முஹம்மதை பற்றி முன்னறிவிப்பு எதுவுமில்லை? நிச்சயமாக அந்த மனிதர் உலக சமுதாயத்தில் கோடிக்கணக்கான இறை நம்பிக்கையாளர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார். மேலும் அந்த மனிதரின் கட்டளைப்படி முஸ்லிம்களான இறை நம்பிக்கையாளர்கள் இயேசுவின் பிறப்பு அதிசயமானதே என்றும், இயேசு மசீஹ் இறைவனின் தூதரே என்றும், இயேசு இறைவனின் அனுமதியின் பேரில் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்றும், பிறவிக்குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தினார் என்றும் முழு நம்பிக்கையை கொண்டுள்ளார்கள். இயேசுவை குறித்தும் அவரது தாயாரை குறித்தும் மிக உயர்வாகவே போதித்த ஒரு தலை சிறந்த தலைவரை பற்றி பைபிள் ஏதேனும் கூறியிருக்க வேண்டுமே என்று மீண்டும் வினா தொடுத்தார். ஃப்ரீ ஸ்டேட்டிலிருந்து வந்திருந்த பெரியவர் அவரிடம், மகனே, கடந்த 50 ஆண்டுகளாக நான் பைபிளை ஆழமாக படித்து வருகிறேன். முஹம்மதை குறித்து பைபிள் ஏதேனும் கூறியிருந்தால் எனக்கு தெரியாமலா போகும் என்றார். தீதாது விடவில்லை. மீண்டும் வினாவை தொடுத்தார். கிறித்தவ அறிஞர்களின் விளக்கப்படி பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய முன்னறிவுகள் 100 கணக்கில் காணப்படுவதாக கூறுகிறீர்களே என்று கேட்டார். அவரது கேள்வியை இடைமறித்து நூற்றுக்கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கில் முன்னறிவிப்புகள் வந்திருக்கின்றன என்று போதகர் வான் கூறினார். தீதா மீண்டும் கூறினார், பழைய ஏற்பாட்டில் உள்ளதாக தாங்கள் கூறும் முன்னறிவிப்புகள் 1100 என்றே வைத்துக் கொள்வோம், 1000 அல்ல 1100 என்றே வைத்துக் கொள்வோம். நான் அவற்றில் எதிலும் உடன்பாடு கொள்ளவில்லை, ஏனெனில் முஸ்லிம் சமுதாயம் பைபிளின் அத்தாட்சிகள் எதுவும் இல்லாமலேயே இயேசுவை இறைவனுடைய இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, கிறித்தவர்கள் பைபிளின் முன்னறிவிப்புகளை கூறி இயேசு பற்றி முஸ்லிம்களுக்கு விளக்கம் கூறுவதற்கு முன்னரே முகமது நபி அவர்கள் இயேசுவை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார்கள். அந்த வழிமுறையை பின்பற்றி இவ்வுலகிலுள்ள கோடான கோடி முஸ்லிம்களும் இயேசுவின் மீது அன்பும் மரியாதையும் கண்ணியமும் கொண்டு அவர்கள் இறைவனின் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி என்று முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் இதுதான், தாங்கள் கூறிய 1000 முன்னறிவிப்புகளிலிருந்து, நன்றாக கவனியுங்கள், தாங்கள் கூறிய 1000 முன்னறிவிப்புகளிலிருந்து ஒன்று, ஏதேனும் ஒன்றில் இயேசுவின் பெயருடன் கூடிய அறிவிப்பை எனக்கு காட்ட இயலுமா? இரண்டாவது, மசி என்பவர் இயேசு என்றோ, மூன்றாவது, மரியாள் இயேசுவின் தாயாராக இருப்பார் என்றோ, நாலாவது, அவரது தந்தையாக கருதப்பட்ட யோசப்பு என்பவர் தச்சராக இருப்பார் என்றோ, ஐந்தாவது, தான்தான் கடவுள் என்னையே வணங்குங்கள் என்றோ இயேசுநாதர் கூறியதாக காணப்படவில்லையே. இவ்வாறு இருக்க இயேசு பற்றிய முன்னறிவிப்புகள் ஆயிரக்கணக்கில் காணப்படுவதாக எவ்வாறு உறுதியாக சொல்கிறீர்கள்? போதகர் வான் ஹெர்டின் பதிலளித்தார், கேளுங்கள், பைபிளின் முன்னறிவிப்புகள் என்பது நிகழ்காலத்தில் நிகழப்போகும் விஷயங்கள் குறித்து வார்த்தைகளால் வரையப்படும் ஒரு படம் ஆகும். அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகுதான் இதை பற்றிய முன்னறிவிப்பு என்று நாங்கள் நிர்ணயம் செய்து கொள்வோம் நம்புவோம் என்றார். டாக்டர் தீதாத் இடைமறித்து வாதிட்டார், பைபிளின் 1000 முன்னறிவிப்புகளை இவ்வாறு நிர்ணயம் செய்யும் நீங்கள், நம்புகின்ற நீங்கள் கற்பனையாக இயேசுவை பற்றி இம்முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன என்று கூறுவதானால் முகமது நபி விஷயத்திலும் ஏன் தங்களுடைய இந்த நிர்ணய கொள்கையை நீங்கள் ஏன் பின்பற்றக்கூடாது என்று கேட்டார். அவரே நம்புகின்ற நீங்கள், கற்பனையாக நினைக்கின்ற நீங்கள், முகமதுடைய விஷயத்திலும் தாங்கள் ஏன் இந்த நிர்ணய கொள்கையை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று கேட்டார். அவரது வாதத்தை கேட்ட கிறித்தவ போதகர் அதை ஏற்றுக்கொண்டார். அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை, வாயடைத்து போனார். கிறித்தவர்களின் பொய்யான வாதங்களை அறிவுபூர்வமாகவும் பைபிளின் துணையோடு நாம் தோலுரித்து காட்டும்போது அவர்களால் பதில் கூற முடியவில்லை, வாயடைத்து போகின்றார்கள். வேறு வழியில்லாமல் நமது வாதங்களை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும். இனி எதுவும் மறுக்கவோ மறைக்கவோ மாற்றி பேசவோ முடியாது. உலக அரங்கில் அவர்களின் வாதங்கள் பொய்ப்பிக்கப்படுவதால் உண்மைகளை ஒப்புக்கொள்ள துவங்கிவிட்டார்கள் என்பதற்கு மைக்கேல் ஹார்ட்டின் 100 தலைவர்களை பற்றிய நூலே போதிய சான்றாக விளங்குகிறது. த 100 ஏ ரேங்க் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் ஹிஸ்ட்ரி என்ற தமது நூலில் உலக அறிஞர்கள் உலக தலைவர்கள் அனைவரையும் ஆய்வு செய்து பட்டியலிட்டு அவர்களில் முகமது நபியே முதலாவதாக கூறுகின்றார். நீங்கள் உலகத் தலைவர் பலரையும் தேர்வு செய்யாது, கடவுளாக நம்பப்படும் உங்கள் இயேசுநாதனையும் விட்டுவிட்டு முகமது நபியை முதலாவதாக தேர்வு செய்திருக்கிறீர்களே என உலகம் முழுவதிலிருந்தும் அந்த மைக்கேல் ஹார்ட்டிடம் வந்த கேள்விகளுக்கு அவரே விடையளிக்கின்றார். அவர் கூறுவதை கேளுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அளப்பரிய செல்வாக்குடன் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணியவர்களின் பட்டியலில் முகமது நபி அவர்களை முதலாமவராக நான் தேர்ந்தெடுத்தது வாசகர்களில் பலருக்கு வியப்பாக இருக்கலாம், மற்றும் சிலர் ஏன் அப்படி என்று வினவும் செய்யலாம். ஆனால் சமயம் உலகியல் ஆகிய இரு நிலைகளிலும் ஒரு சேர மகத்தான வெற்றி பெற்றவர் ஒருவர் இந்த உலகத்தில் உண்டென்றால் வரலாற்றில் அவர் ஒருவரே தான். எளிமையான வாழ்க்கை படியில் துவங்கிய அன்றைய உலகின் பெரும் மதங்களில் ஒன்றை அவர் நிறுவி அதை பரப்பிய பேராற்றல் வாய்ந்த அரசியல் தலைவரும் ஆவார். அவர் வாழ்ந்து 13 நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் அவரது தாக்கம் சக்தி மிக்கதும் வலிமை மிக்கதும் எல்லா துறைகளிலும் பரவி நிற்பதுமாக இன்றும் விளங்கி வருகின்றது. குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள், வகுல் ஜால் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹுகா. 81வது அத்தியாயம் இஸ்ராவில் 81வது அத்தியாயமாக வருகிறது. அதாவது சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயம் அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற குரானின் வாக்கு உண்மையாகிவிட்டது. கிறித்தவர்களின் பொய்யுரைகள், புரட்டுரைகள், வேதத்தில் காட்டிய கையாடல்கள் உலகம் புரிய துவங்கிவிட்டது. அது போலியான வாழ்க்கை நெறிகளை கொண்டது, துறவரத்தை வலியுறுத்துகிறது என வெளி உலகுக்கு காட்டிவிட்டு அந்தரங்க வாழ்வில் குடும்பம் நடத்தும் மதபோதர்களின் வேஷங்கள் கரைந்து வருகிறது. இவர்களின் மயக்கும் போதனைகளை தெரிந்து மேலை நாடுகளில் பல வழிபாட்டு சர்ச்சைகள் மூடப்பட்டு வருகின்றன. அவை விற்பனை செய்யப்பட்டு மாற்று மத வழிபாட்டு மையங்களாக மாறி வருகின்றன. அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் கனடாவிலும் பல கிறித்தவ ஆலயங்கள் முஸ்லிம்களின் பள்ளிவாசல்களாக மாறி வருவதை அங்கிருந்து வருகின்ற கிறித்தவர்களே கூறுகின்றார்கள். கிறித்தவ உலகம் இஸ்லாமிய உலகமாக மாறி வருவதை பார்த்து அமெரிக்க ஆட்சியாளர்களே வியப்படைகின்றார்கள். அதில் ஜார்ஜ் புஷ்ஷும் ஒருவர். சகோதர சகோதரிகளே, கிறித்தவர்களின் போலியான வாதங்களை, நோய் குணமாக்கும் நாடகங்களை, கடவுளின் பிரதிநிதிகள் என்று கூறி நடத்தும் சுவிசேஷ பிரார்த்தனைகளை அடையாளம் தெரிந்து நமது இஸ்லாத்தின் சத்திய போதனைகளை, அது கூறும் உலகியல் தத்துவங்களை, வாழ்வியல் ஒழுக்க நெறிகளை உலகின் முன் வைப்போமாக. சத்தியம் என்றும் வெல்லும் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய தொடரில் நாம் பிற மதங்கள் என்ன கொள்கைகளை கொண்டிருக்கிறது என்பதை, நாம் பிற மதங்களில் அவருடைய வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக இந்து மதங்களில் இஸ்லாமிய கொள்கைகளை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை பற்றி என்னென்ன கூறப்பட்டிருக்கின்றன என்பதை அடுத்த நம்முடைய உரையில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.